ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மவுருவில் அத்தியாயம் 6, தியான யோகம், பதம் 24. ஓம் நம பகவதே வாசுதேவாயா, ஓம் நம பகவதே வாசுதேவாயா, ஓம் நம பகவதே வாசுதேவாயம். சா நிச்சயேன யுக்தவ்யோம் யோக நிர்வேண சேதஸ்ஸஹம் சங்கல்பா பிரபவன் காமம் யக்த்வா சர்வம் அசேஷதஹம் மனசைவேந்திரிய க்ராமம் விநியம்ய சமாதானஹம். ஒளிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். யோக பயிற்சியில் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் பாதையிலிருந்து பிறளாமல் ஈடுபட வேண்டும். மனக்கற்பனையால் பிறந்த எல்லா ஜட ஆசைகளையும் துறந்து எல்லா பக்கங்களிலிருந்தும் அனைத்து புலன்களையும் மனதால் அடக்க வேண்டும். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்யாஞ்சனசலாகயம் சக்ஷுரன்மிலீதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹம். நமோ ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினும் நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத் தேச தாரிணிம் நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதிம் கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌரத்விஷே நமகம். ஹே கிருஷ்ண கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே கோபீச கோபிகா காந்த ராதா காந்த நமோஸ்துதிம் தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி ரிஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரி பிரியம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 6, தியான யோகம், பதம் 24 இருக்கும். பகவானுடைய அவதாரங்களை பற்றி பேசி வருகிறோம். நேற்று பகவானுடைய முழுமுதற் கடவுளான கிருஷ்ணருடைய அவதாரமான பலராமருடைய லீலைகளை பற்றி பேசினோம். இன்றைக்கி கிருஷ்ணருடைய லீலைகளை பற்றி நம்ம பேசலாம். சாதாரணமாக ராமச்சந்திரர் பகவானை பற்றியோ இல்லை நரசிம்மரை பற்றியோ வேறு பகவானுடைய கிருஷ்ணருடைய எந்த அவதாரமாக இருந்தாலும் எளிமையாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் கிருஷ்ணரை பற்றி புரிந்து கொள்வது மிகவும் கடினம். ராமரை புரிந்து கொள்வதை போல கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா, எப்போ நமக்கு பகவானுடைய கருணை இருக்கிறதோ பக்தர்களுடைய கருணை இருக்கிறதோ அப்போ மட்டும்தான் பகவான் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும். ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தையாக வாலிபனாக விளையாடி கொண்டே இருக்கிறார். அவரை கடவுள் என்று சொல்கிறோம், முழு முதற் கடவுள் அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணுறார், மண் சாப்பிட்றார். சாதாரண மனிதர்களுக்கு மண் சாப்பிட்றார் அவரை போய் கடவுள்னு சொல்கிறீங்களே அப்படின்ட்டு சில பேர் கேட்கறது உண்டு. அப்படி பகவான் ஒரு சாதாரண பாலகனை போல இருக்கின்றார், சாதாரண குழந்தைகளைப் போல மண் சாப்பிட்றார். அப்போ யசோதாம்மா சொல்கிறாங்க, கிருஷ்ணா என்ன மண் சாப்பிட்டியா அப்படின்னு, இல்லையே அப்படின்னா, எங்கே வாயை திறந்து காமி பார்க்குறேன் அப்படிங்கும்பொழுது பகவான் வாயை வந்து அவருடைய திருவாயை திறந்து காமிக்கின்றார், திறந்து காமிக்கின்றார். அப்போ பிரம்மாண்டங்கள் எல்லாமே வந்து பகவானுடைய வாய்க்குள்ளே இருக்கிறது. அதுபோல் ஒரு சின்ன வாலகனாக விளையாண்டு கொண்டே இருக்கிறார், பட்டுன்னு கோவர்தன வலையை தூக்குகிறார். ஒரு சாதாரண குழந்தை போல் விளையாண்டு கொண்டே இருக்கிறான். வந்து காளியன் அப்படிங்கிற பயங்கரமான ஒரு பாம்பு, அந்த பாம்பினுடைய தலையில் போயிட்டு பகவான் நடனம் ஆடுறார். இன்ன வரைக்கும் எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கோமா, யாருன்னா பாம்பினுடைய தலையில் போயிட்டு நடனம் ஆடிருக்கார் அப்படின்ட்டு பகவான் நடனம் ஆடுகிறார். அதுபோல் சாதாரண குழந்தைகளைப் போல இருக்கின்றார். பட்டு 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 பட்டுன்னு சாதாரண குழந்தை போல் பூத்தனா போகும்பொழுது பால் குடிக்கிறான் கிருஷ்ணன், உடனே பட்டுன்னு அவனோட பிராணனையும் சேர்த்து இழுக்க அவள் இருக்கிற 8 மைல் தூரத்துக்கு வந்து அவருடைய சரீரம் கிடைக்கிறதான் இறந்ததுக்கப்புறம் பூத்தனாவோட. அதுபோல் பகவானுடைய லீலைகள் மிகவும் அற்புதம் 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 அற்புதம். பகவானுடைய கருணைகள் எப்போ இருக்கிறதோ, பகவானுடைய பக்தர்களுடைய கருணை இருக்கிறதோ அப்போ மட்டும்தான் பகவான் சர்வேஸ்வரனுடைய கிருஷ்ணனுடைய லீலைகளை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஸ்ரீமத் பாகவதம் 1.3.28 சொல்லியிருக்கு, கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வந்து இந்த காலத்தில் மனிதர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நீ என்ன நினச்சி யாருக்கு பிரயோஜனம், நான் ஒன்று நினைப்பேன் நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, நம்மளுக்கே வந்து நம்மளோட இந்திரியங்கள் சரியாக வேலை செய்யாது. நைட்டு இரவு நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா கயிறு தொங்கிட்டு இருக்கோம், நம்ம என்னென்ன பண்ணுவோம், பாம்புன்னு நினச்சிக்கோம். நம்மளோட இந்த இந்திரியத்தையும் இந்த புத்தி மனமளோட என்ன, அதுக்கு இதுக்கு என்ன எதனா ஒரு பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எப்படி ஒரு கோர்ட் இருக்குது அப்படின்னா, கோர்ட்டில் வந்து வக்கீல் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, வந்து என்ன புக்கில் எழுதியிருக்கோ அதை சொல்லணும். சட்டத்திட்டங்கள் என்ன இருக்கிறதோ, இத்தனாவது பாயிண்ட்டு இத்தனாவது நம்பரில் இது வந்து கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் ஜட்ஜ் என்ன பண்ணுவார், அவர் ஒத்துக்குவார். நான் வந்து நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நீ நினச்சி என்ன பிரயோஜனம், உன் மனசு ஒன்று சொல்லும், இன்னொரு ஜட்ஜி இன்னொரு மாதிரி சொல்லுவார். அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட அடிப்படையே எல்லாமே இருக்கும். அதுபோல் பகவானை பற்றி பேசினோம் அப்படின்னா, வந்து ஆன்மீக விஷயங்களை பேசணும் அப்படின்னா, சாஸ்திரம்தான் வந்து சாஸ்திரத்தின் வைத்து பேச வேண்டும். சும்மா ஏன் வந்து மனக்கற்பனைலாம் நான் பேசுகிறது ஒன்று நீங்கள் பேசுகிறது ஒன்று அப்படி வந்து இருக்கக்கூடாது. என்றைக்குமே நம்ம என்றைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு அதுதான் வந்து கடைசி. ஸ்ரீமத் பாகவதம் 1.3.28 கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதே தாம் ச கலா பும்சகா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திரியாரி வியாக்குலம் லோகே மிருடயந்தே யுகே யுகே. பகவான் வந்து கிருஷ்ணர் தான் வந்து முழு முதற் கடவுள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது பகவான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பிரம்ம சம்ஹீதலையும் பகவான் பிரம்மதேவர் சொல்கிறார், ராமார்திமூர்த்திசு கலா நியமேன திஷ்டன் நானாவதாரம் அகரோ புவனேஷு கிந்துகும் கிருஷ்ணா ஸ்வயம் சமபவத் பரமம்புமாம் யோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பிரம்ம சொல்கிறார், ராமாதிமூர்த்திசு கலா நியமேன திஷ்டன், ராமா நரசிம்மா போன்ற அவதாரங்கள் எல்லாமே கிருஷ்ணரிடமிருந்து தோன்றியது அப்படின்னு, ராமாதிமூர்த்தி கலா நியமேன திஷ்டன் அப்படின்னு வந்து பிரம்மதேவர் வந்து சொல்கிறார். அதுபோல் இங்கே இன்ன வரைக்கும் நம்ம பார்த்த அவதாரங்கள் எல்லாமே வந்து பகவான் கிருஷ்ணரிடமிருந்து தான் வருகிறது. கிருஷ்ணர் வந்து எல்லாமே அவதாரம், பகவான் கிருஷ்ணர் வந்து அவதாரி. ஏன் அப்படின்னா, கிருஷ்ணரிடமிருந்து தான் எல்லா அவதாரங்களும் வருவதனால பகவானே வந்து அவதாரியாக சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து சந்தேகங்கள், என்ன சந்தேகங்கள் அப்படின்னா, கிருஷ்ணர்லேருந்து விஷ்ணு வந்தாரா, விஷ்ணுலேருந்து விஷ்ணுவிலேருந்து கிருஷ்ணர் வந்தாரா, இல்லை கிருஷ்ணர்லேருந்து விஷ்ணு வந்தாரா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து இருக்கும் எல்லா பல மனிதர்களுக்கு. என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிருஷ்ணர் தான் வந்து முழு முதற் கடவுள், கிருஷ்ணரிடம் இருந்தால் எல்லாமே வருகிறது, எல்லாமே வந்து வருகிறது. இங்கே பிரம்மதேவர் சொன்ன மாதிரி ராமார்த்தி மூர்த்தி கலா நியமேன திஷ்டன். ஏன் அப்படின்னா, தத்துவத்தின் தத்துவ ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, விஷ்ணுவுக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது. ஆனால் லீலையை வைத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு கிருஷ்ணர் வந்து நம்ம வந்து தோல் மேலே கையை போட்டுட்டோம், இல்லை வந்து விளையாடலாம். கிருஷ்ணரோட விருந்தாவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நண்பர்கள் எல்லாரும் விளையாடுவார்கள். அதுபோல் வந்து விஷ்ணுவோட போய் விளையாட முடியுமா, பட்டுன்னு அடிதான் போடுவார் அவர். அதுக்கப்புறம் வந்து பகவானை வந்து யசோதாமா என்ன பண்ணுறாங்க, ஒரு சாதாரண குழந்தை போல் அவனை வந்து குச்சி எடுத்து அடிக்க வர்றாங்க, அப்படி நாராயணகிட்ட போய் பண்ண முடியாது. அதுபோல் லீலைகளின் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா, கிருஷ்ணருக்கும் விஷ்ணுவுக்கும் வந்து சில வேறுபாடுகள் வந்து இருக்கிறது. ஆனால் முழு முதற் கடவுள் கிருஷ்ணர் அப்படிங்கிறத வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் பூமிதேவி வந்து பயங்கர பாரமாகிவிட்டது, அசுரர்கள்லாம் வந்து அதிகமாகிவிட்டார்கள். அவள் பூமி வந்து பயங்கர பாரமாகிவிட்டதுனால பூமி தாய் ஒரு பசுவினுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு பிரம்மதேவரிடம் சென்று பிரம்மதேவரிடம் முறையிடுகிறார்கள். பாரம் வந்து பூமியில் பாரம் அதிகமாகி விட்டது அசுரர்கள் இருப்பதால் அப்படின்னு சொல்லவும், பிரம்மா சிவன் எல்லா தேவர்களும் வந்து பகவான் விஷ்ணுவிடம் போய் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அப்போ விஷ்ணு சொல்கின்றார், நான் வந்து முழு முதற் கடவுளாக கிருஷ்ணரே வசுதேவருக்கும் தேவகிக்கும் நான் வந்து தோன்றப்போகின்றார் அப்படிங்கிறத சொன்னதும் இவர்களுக்கு எல்லாருமே வந்து பயங்கர சந்தோஷம் வந்து விடுகிறார்கள். அதுக்கப்புறம் பகவான் மதுராவில் சுரசேனர் அப்படிங்கிற அரசர் ஆண்டு வருகிறார். அங்கே அப்போ வந்து தேவகிக்கும் வசுதேவருக்கும் திருமணம் நடக்கின்றது. அப்படி திருமணம் நடக்கும் பொழுது தேவகியினுடைய அப்பா தேவகா அவர் வந்து பயங்கரமான வந்து பொருள்கள் எல்லாம் தேவகிக்கு திருமணம் செய்து கொடுத்து கொடுக்கின்றார். பல ஆயிரக்கணக்கான வந்து யானைகள் குதிரைகள் எல்லாமே வந்து தங்கத்தால் வந்து போட்டு அலங்காரம் செய்திருக்கிறது. யானை குதிரைகள் எல்லாமே தங்கத்தால் அலங்காரம் செய்து பலவிதமான வேலைக்காரர்களும் வந்து தேவகியரிடம் அனுப்பி வைக்கின்றார் தேவகா அப்படிங்கிற அரசர். அப்போ கம்சனுக்கு பயங்கர சந்தோஷம், கம்சனே தேர் ஓட்டுகிறான், வந்து தங்கையாக இருக்கிறதுனால கம்சன் வந்து அரசன் இருந்தாலும் வந்து தங்கையினுடைய திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு தேர் ஓட்டுறான் வசுதேவரையும் தேவகிக்கும் உட்கார வச்சு. அப்படி உட்கார வச்சு தேர் ஓட்டும் பொழுது வந்து ரதத்தை ஓட்டிக்கொண்டே போகிறான். அப்படி ஓட்டிக்கொண்டே போகும் பொழுது ஆகாசவாணி சொல்கின்றது, குருடனே நீ வந்து தேரை ஓட்டிக்கொண்டு செல்கிறாய், இப்படி ரதத்தை ஓட்டிக்கொண்டு செல்கிறாய், உனக்கும் இந்த தேவகியினுடைய எட்டாவது மைந்தன் தான் உன்னை கொல்லப் போகிறான் அப்படின்னு சொன்ன உடனே கமுற கம்சனுக்கு பயங்கரமான ஒரு அரக்க குணம், உடனே பட்டுன்னு எந்திரிக்கிறான். இடது கையால் வந்து தேவகியனுடைய கழுத்தை பிடிச்சிட்டு வலது கையால் கத்தி எடுத்து கொல்றதுக்கு போகிறான். அப்போ ஒரு கணவன் இருக்கான் அப்படின்னா வந்து மனைவியை வந்து எப்பொழுதும் பாதுகாப்புறது கணவனுடைய முதல் கடமை. அப்போ வசுதேவர் அன்னைக்கு தான் திருமணம் அடைந்திருக்குது, கம்சா நீ இன்றைக்கே கொன்னி அப்படின்னா அவன் எல்லாரும் தப்பாக பேசுவாங்க, எப்படியும் வந்து தேவகியனுடைய எட்டாவது பையன் தானே கொல்ல போகிறான், நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு சொல்கிறார். பலவிதமான தத்துவ ரீதியாகவும் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி பார்க்குறார். இருந்தாலும் கம்சன் வந்து ஒத்துக்கிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் சொல்கிறார், இந்த கம்சா நீ வந்து கவலைப்படாத, தேவகியை வந்து விட்டுவிடு, நான் வந்து குழந்தை பிறந்த உடனே ஒவ்வொரு குழந்தை பிறந்த உடனே உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைத்துட்றேன் அப்படின்ட்டு வசுதேவர் சொல்லவும் சரின்ட்டு கம்சனும் ஒத்துக்கிறான். அப்போ நாரதர் வருகிறார். நாரதர் வந்து கம்சா இங்கே உலகத்தில் இருக்கிற எந்த எல்லா அசுரர்களையும் வந்து விஷ்ணு வதம் செய்வதற்காக வரப்போகிறார் அப்படின்னு சொன்ன உடனே கம்சனுக்கு பயங்கர பயம். ஏன் அப்படின்னா எது யாதவர்களுடைய குலத்தில் வந்து பகவான் விஷ்ணு வந்து பகவான் விஷ்ணுவருடைய எல்லாமே சகாக்கள் தான், அவர் வந்து விஷ்ணுவாக கூட இருக்கலாம், வந்து யார் விஷ்ணு யார் யாதவர்கள்னு தெரியாது, வந்து பகவானை வந்து அவதரித்திருப்பார். ஏன் அப்படின்னா போன ஜென்மத்தில் காலநேமினி அப்படிங்கிற கம்சனுக்கு வந்து ஒரு பெயர், விஷ்ணுவாலே விஷ்ணு வந்து வதம் செய்யப்பட்டார். அப்போ விஷ்ணு அப்படிங்கிறத பெயரை கேட்டதும் கம்சனுக்கு வந்து பயங்கர வந்து பயம், உடனே ஓடுகிறான் வசுதேவரிடம். ஓடி போயிட்டு குழந்தையை பிடுங்கி முதல் குழந்தை பிறந்த உடனே வசுதேவர் என்ன பண்ணுறார், வந்து அவர் முன்னாடியே சொன்னது போல் தூக்கிட்டு வர்றார் கண்ணுக்கு கம்சன்ட்ட. கம்சன்ட்ட வந்ததும் கம்சன்ட்ட கொடுக்குறார், கம்சா இந்தா அப்படின்னு ஒன்று கம்சன் விட்டுறான். சரி எப்படி எட்டாவது குழந்தை தானே கொல்ல போகுது, முதல் குழந்தை எதுக்கு தேவையில்லாத கொண்டுட்டு அப்படின்னு விட்டுறான். இருந்தாலும் வந்து அசுரர்களை விஷ்ணு வந்து கொல்ல போகிறார் அப்படின்ட்டு நாரதர்ன்றது கேட்ட உடனே உடனே ஓடுறான் வசுதேவர்கிட்ட. வசுதேவர்கிட்ட ஓடி போயிட்டு குழந்தை பிடிங்கி பட்டார்னு அடித்து கொண்டுடுறான். அதுக்கப்புறம் இதுக்கு போல் இரண்டாவது குழந்தை, மூணாவது குழந்தை, நாலாவது குழந்தை, ஐந்தாவது குழந்தை, ஆறு குழந்தைகளை என்ன பண்ணுறான் கம்சம் பட்டார் பட்டார் பட்டார்னு அடித்து கொண்டு விடுகிறான் எல்லாத்தையும் ஒன்றன் பெண் ஒன்றாக. அதுக்கப்புறம் ஏழாவது குழந்தை, நம்ம நேற்று பலராமருடைய அவதாரத்தை பற்றி பேசினோம். அப்போ வந்து யோகமாயா அப்படிங்கிற துர்காட்டை வந்து கிருஷ்ணன் பேசுகிறார், முதல் முழு முதற் கடவுள் நீ வந்து என்ன பண்ணுற, இந்த தேவகியினுடைய கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையை வந்து ரோஹிணி வந்து பிருந்தாவனத்தில் இருக்கிறாங்க அவங்களுடைய கர்ப்பத்துக்கு மாற்று வீடு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்ணுறார், இந்த குழந்தை ஏழாவது குழந்தையை எடுத்துகிட்டு போயிட்டு ரோஹியனுடைய கர்ப்பத்துக்கு மாற்றுகின்றார் அப்படிங்கிறத பற்றி நேற்று பேசினோம். அப்படி ஏழாவது குழந்தைய வந்து எல்லாரும் என்ன செய்தாங்க அப்படின்னா கரு சிதைந்து விட்டது அப்படின்னு சொன்ன உடனே கம்சனுக்கு பயங்கர சந்தோஷம், இந்த குழந்தைய வந்து கருவில் இருக்கும் பொழுதே என்னை பார்த்து பயந்து இறந்து விட்டது அப்படின்னு நினச்சிக்கொண்டான். அப்புறம் எட்டாவது குழந்தையாக பகவான் வந்து ஸ்ரீகிருஷ்ணர் மிகவும் அற்புதமாகவும் அழகாகவும் ஒரு சாதாரண குழந்தை போல இல்லாமல் எப்படி ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து குழந்தை பெற்றுக்கொள்வார்களோ அதுபோல இல்லாமல் கிருஷ்ணர் எப்படி தோன்றுகின்றார் அப்படின்னா முதல்ல வந்து வசுதேவருடைய மனதில் போய் தோன்றுகிறாராம். மனதிலிருந்து தேவகியினுடைய மனதுக்கு மாற்றப்பட்டு தேவகியினுடைய மனதிலிருந்து தேவகியினுடைய ஹிருதயத்துக்கு பகவான் வருகின்றார். சாதாரண குழந்தைகளைப் போல வராமல் அப்படி வரும் பொழுது தேவகியை பார்த்த பயங்கரமாக அற்புதமாகவும் பிரகாசமாக வந்து தேவகி இருக்கிறாங்க. முழு முதற் கடவுளை சாக்ஷாத் உள்ள வந்து ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிறார். அப்போ கம்சன் வந்து பார்க்குறான், பார்த்துட்டு பயங்கர ஆச்சரியம் அவனுக்கு, அடடே தேவகிக்கு இவ்வளோ பிரகாசமாக நான் வரைக்கும் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லையே, முழு முதற் கடவுள் விஷ்ணு தான் அங்கே வந்து இருக்கிறார், நம்மளை கொல்ல போகிறார் அப்படின்ட்டு அவனுக்கு பயம். உடனே பார்க்குறான், உடனே கொன்று விட வேண்டும் வா அப்படின்னு சொல்லிட்டு கொல்றதுக்காண்டி போகிறான். இருந்தாலும் ஒரு கர்ப்பிணி பெண்ணை கொள்வது ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், விட்டுறான். அதுக்கப்புறம் பகவான் மிகவும் மங்களகரமான நாள், ரோஹிணி நட்சத்திரம், ரோஹிணி அஸ்வினி அப்படி இருக்கிற மங்களகரமான நாளில் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணோம், அசுரர்கள்லாம் பிறந்தால் எல்லா ராசி நட்சத்திரமும் எது வந்து அமங்கலமாக இருக்கோ அதெல்லாம் வந்து சேர்ந்துக்குமா. ஆனால் பகவான் வந்து தோன்றும் பொழுது எல்லா ராசி நட்சத்திரம் எல்லாம் வந்து மங்களம், மங்களம் எப்படி சேர்ந்தால் மங்களம் இருக்குமோ அப்படி எல்லாம் சேர்ந்துக்குமா. அப்படி சேர்ந்துக்கிட்டு மரம் செடி கொடி எல்லாம் பச்சை பசேர்னு இருக்கிற எல்லாம் மங்களமாக இருக்கிறது வந்து, பறவைகள் எல்லாம் மங்களமாக பாடுகிறது, பசுமாடுகள் வந்து, இருக்கிற குழந்தைகள் எல்லாருமே வந்து, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே யார் யாரெல்லாம் கம்சனை பார்த்து பயந்தார்களோ அவர்களுக்கு எல்லாமே தன்னை அறியாமல் மனதில் வந்து பயங்கர ஆனந்தம். மரமெல்லாம் பச்சை பசேர்னு இருக்குது, பழங்கள்லாம் வந்து பூத்து குலுங்குது, பழங்கள்லாம் ஏகப்பட்டது அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் செடிகளில் மலர்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்கிறது, அருவிகள் ஓடுகிறது, மழையெல்லாம் பெய்கிறது, பயங்கரமாக பார்த்தோம் அப்படின்னா முழுக்க 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 மங்களகரமான நிலைமை ஏற்படுகிறது. அப்படி மங்களகரமான நிலைமையில் பகவான் வந்து இரவு நேரத்தில் வந்து தோன்றுகின்றார். அப்படி தோன்றின உடனே பார்த்தோம் அப்படின்னா தேவி தேவர்கள் எல்லாருக்குமே பயங்கர மகிழ்ச்சி. கந்தர்கள் கிண்ணர்வர்கள் எல்லாரும் பயங்கரமாக மெத்தலெல்லாம் போட்டுக்கொண்டு அவர்களெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து ஆடை அலங்காரம்லாம் செய்து கொண்டு அவர்கள் பாடுகிறார்கள், ஆடுகிறார்கள். பயங்கர உற்சாகம் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும். தேவி தேவர்கள் எல்லாரும் வந்து ஜெயா 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 ஜெயான்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து எல்லாருமே வந்து வானத்திலிருந்து மலர்களை தூவுகின்றனர். பயங்கரமாக அற்புதமாக பகவான் வந்து ஸ்ரீகிருஷ்ண பகவான் கீ ஜாய், அப்படி அருமையாக வந்து தேவிகனுடைய ஹிருதயத்திலிருந்து பகவான் வந்து சங்கு சக்கர கதா பத்மத்தோட ஸ்ரீவஷ்டல்யம் பயங்கரமாக வந்து ஆன ஆடைகள்லாம் அணிந்து கொண்டு பயங்கரமாக அற்புதமாக வந்து பகவான் வந்து தாமரை மலர்கள் வந்து அவனுடைய கண்ணம் வந்து அழகாகவும் அவனுடைய முகம் வந்து பயங்கரமாகவும் கிரீடங்கள்லாம் வந்து கிரீடங்களாக சங்கு சக்கர கதா பத்மத்தோட பகவான் அப்படி வசுதேவருக்கும் தேவகிக்கும் முன்னாடி அப்படி தோன்றுகின்றார். அப்படி தோன்றின உடனே வசுதேவர் வந்து பார்க்கிறார், உடனே ஒரு அற்புதமான குழந்தை வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கடவுள் சங்கு சக்கர கதாபத்மத்தோடு இருக்கிறதுனால வசுதேவரை பார்த்து அவரை வந்து பிரார்த்தனை செய்கின்றார். எங்கன்னா ஒரு சாதாரண குழந்தை வந்து சங்கு சக்கர கதாபத்மத்தோடு பிறக்குமா அப்படின்னா பிறக்காது. அதான் சர்வேஸ்வரனுடைய வந்து அற்புதமான லீலையும். அப்படி வசுதேவர் வந்து பிரார்த்தனை செய்கிறார். அதுக்கப்புறம் தேவகிக்கும் வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க. அப்படி தேவகியும் வசுதேவர் இரண்டு பேரும் வந்து பிரார்த்தனை செய்ததுக்கப்புறம் பகவான் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணர் பேசுகின்றார், நான் வந்து போன பிறவியில் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க வந்து 12,000 தெய்வ வருடங்களுக்கு வந்து தபஸ்யாயவர்கள் தேவகிக்கும் வசுதேவரும் இருந்தார்கள். அப்போ இருந்த உடனே 12,000 தெய்வ கணக்கு படி இருந்திருக்கிறார்கள். அப்படி இருந்த உடனே பகவான் தோன்றி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது உன்னை போலவே எனக்கு மகன் வேணும் அப்படின்ன உடனே பகவான் முதல் முதல்ல பிரஷ்னி கர்ப்பனாக தேவகிக்கும் பிரஷ்னி, தேவகியனோட பெயர் வந்து பிரஷ்னியும் வசுதேவருக்கும் பிரஷ்னி கர்ப்பனாக வந்து பகவான் தோன்றினார். அதுக்கப்புறம் அதித்திக்கும் கசியப்பராகவும் இருக்கும் பொழுது உபேந்திரன் வாமன தேவாக இரண்டாவது முறை தோன்றினார். இப்போ வந்து கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணராகவே வந்து மூன்றாவது முறை தோன்றுகின்றேன் அப்படிங்கிறத எதுக்கு பகவான் சங்கு சக்கர கதா பத்மத்தோட தோன்றினார் அப்படின்னா அப்போதான் வந்து தெரியும் தேவகிக்கும் வசுதேவருக்கும் அதே பகவான் வந்து அவங்கள வந்து தவங்கள் இருந்தபோது எந்த பகவான் தோன்றி உனக்கு மகனாக தோன்றுகின்றேன் அப்படின்னு சொன்ன அதே சங்கு சக்கர கதா பத்மத்தோட பகவான் விஷ்ணுவே தோன்றுகின்றார். ஏன் அப்படின்னா அவர்களுக்கு அப்போதான் நம்பிக்கை வரும் அப்படிங்கிறதுக்காண்டி தோன்றி வந்து இரண்டு புஜங்களோட கிருஷ்ணர் வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருந்தால் அவரை முழுமுதற் கடவுள் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாத போயிடும் அப்படிங்கிறதுக்காண்டி பகவான் விஷ்ணுவாக அவதாரம் செய்கின்றார். அப்போ யோக மாயின் காரணமாக உடனே வந்து இரண்டு கைகளோட மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் ஒரு பாலகனாக கிருஷ்ணர் மாறுகின்றார். அப்படி மாறும்பொழுது வசுதேவர்கிட்ட சொல்கிறார், என்னை அக்கறைக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறார். அப்போ யோகமயாவின் காரணமாக எல்லா இருக்கிற வந்து சிறையில் இருக்கிற எல்லா சிறை காவலாளிகளும் உறங்கி விடுகிறார்கள். எப்படி நம்ம தூக்க மாத்திரை கொடுத்தாலும் வந்து உறங்கி விடுவார்களோ அதுபோல் எல்லாம் உறங்குகிறார்கள். கதவு திறக்கின்றன. பகவான் வந்து பகவான் நினைத்தால் எதை வேணாலும் செய்யலாம். அப்படி கதவெல்லாம் துறக்குகின்றன. வசுதேவர் நடந்து போகின்றார். அப்படி நடந்து போகும்பொழுது யமுனால பயங்கர மழை பெய்கிறது. யமுனால பயங்கர மழை பெய்து அவரால் வந்து நடந்து கூட வந்து போக முடியல அந்த பக்கம். வந்து யமுனை வந்து அப்படியே நதி மேலே வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே வந்து வசுதேவர் வந்து கிருஷ்ணனை தலையில வச்சு தூக்கிட்டே போறார். ஆதிசேவன் ஆதிசேஷன் வந்து குடையை பிடிக்கிறாராம். அதுக்கப்புறம் வந்து யமுனாவில் வந்து தண்ணி மேலே வந்துக்கிட்டே இருக்கான். அப்படியே வசுதேவர் என்ன பண்ணுறாரு, ததும்புறார், ஐயோ தண்ணி மேலே வருதே வருதே வருதுன்ட்டு. எப்போ பகவானோட திருவடியை யமுனை வந்து தொட்டுச்சோ பட்டுன்னு கீழே இறங்கி வந்து வசுதேவருக்கு வந்து வழி கொடுத்துச்சான். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே நந்தகோபர் வீட்டில் பகவான் யோகமாயா துர்காவிடம் சொல்லியிருக்கார், நான் இங்கே வந்து தோன்றுகிறேன், நீ அங்கே போயிட்டு போகிற அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ என்ன பண்ணுறாரு வசுதேவர், கிருஷ்ணரை கொண்டு போய் நந்த மகாராஜர் யசோதா வீட்டில் விட்டுட்டு அங்கே இருக்கிற அங்கே அதே நாள் பிறந்திருக்கிற ஒரு பெண் குழந்தையை கூப்பிட்டுட்டு அங்கே எடுத்துகிட்டு வர்றார். திரும்பவும் வந்து ஜெயிலுக்கு வர்றார். எல்லா ஜெயில் காவலாளிகளும் எழுந்து கொள்கிறார்கள். குழந்தை வந்து அழுகிறது. அழுவார் சத்தத்தை கேட்ட உடனே ஓடுகிறார்கள் கம்சனிடம் வந்து, குழந்தை பிறந்து விட்டது அப்படின்னு கம்சன் ஓடி வரான். எப்படி வந்து ஒரு புலி பாய்ந்து வருமோ அதுபோல் ஓடி வருகிறான். ஓடி வரும்பொழுது தேவகி சொல்கிறாங்க, கம்சா இதே வந்து பெண் குழந்தையாக இருக்கிறது, 6 குழந்தையை நீ கொன்று விட்டா, இந்த ஒரே ஒரு பெண்ணை மட்டும் வச்சு கொடுத்து விடு, நான் வைத்து வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு உடனே முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு அதை ஒரு பெண் குழந்தைய பிடுங்குறான். அப்படி பிடுங்கும் பொழுது துர்கா என்ன பண்ணுறாங்க, அவனோட கையிலிருந்து தப்பி மேலே வந்து 8 புஜங்களோட தோன்றுகின்றார்கள். துர்கா தூங்கி, அட முட்டாளே, உன்னை கொல்லக்கு போகிற முழுமுதற் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அக்கறையில் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிவிட்டு துர்கா வந்து மறைந்து விடுவார்கள். அதனால தான் கிருஷ்ணர் வந்து துர்காவை ஆசீர்வதிக்கிறார், உனக்கு பலவிதமான பெயர்களில் உன்னை இந்த கலியுகத்தில் வணங்குவார்கள், துர்கா அம்பிகா வைஷ்ணவி அதுபோல் வந்து பல பெயர்களில் உன்னை வணங்குவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் எப்படின்னா இந்த லீலைகளை புரிந்ததுனால, பகவானுடைய லீலைகளை உதவி செய்ததுனால துர்கைக்கும் பகவான் வந்து ஆசீர்வதிக்கின்றனர். அதுபோல் பகவானுடைய அற்புதமான லீலைகள் பலவற்றை வந்து இருக்கிறது. அதுக்கப்புறம் கம்சன் என்ன பண்ணுறான், ஒவ்வொரு அசுரர்களாக வந்து அனுப்புகிறான். வந்து பூதனா, தரகாசுரா, கேஷி அப்படின்ற நிறைய அசுரர்களே வந்து அனுப்புகிறான். போகிற அசுரர்கள்லாம் வந்து ஒரு மூச்சு பேச்சே வராது. கிருஷ்ணா வந்து அந்த கம்சன் வந்து அனுப்புனா அப்படின்னா அங்கேயே எல்லாம் அன்னைக்கே அவுட்டு, ராமச்சந்திர மாதிரி கிடையாது. உடனே வந்து எந்த பெரிய அம்சம் அரக்கன் போனாலும் சரி, அப்படியே என்னமோ பூச்சி அடிக்கிற மாதிரி அடித்து கிருஷ்ணர் தூக்கி போட்டுருவார். அப்படி தூக்கி போட்ட உடனே கிருஷ்ணரே வந்து கடைசியில் கம்சனை வதம் செய்து விடுகிறார். அதுபோல் பகவானுடைய திருவிளையாடல்கள், ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேத்து தத்வதகம் தத்வாதேகம் புனர்ஜென்மம் நைதி மாமே வேஸ்து அர்ஜுனாம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய லீலைகளை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு வருகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான துன்பங்களையும் போக்கி அந்த வாழ்க்கையில் வந்து அவர்கள் தினந்தோறும் நம்ம பகவானுடைய கதைகளை கேட்டு வந்தாலே நம்ம பெரிய இந்த கலியுகத்தில் பெரிய தபஸ்யா பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தினந்தோறும் பகவானை பற்றி கேட்டு வந்தாலே நம்மளோட வாழ்க்கை சபலமாகிவிடும். வந்து ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், கிருஷ்ணரை வந்து லீலைகளை கேட்டாலே வந்து ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். ஏன் அப்படின்னா அவரே ஆனந்தத்தில் இருக்கிறார். கிருஷ்ணரை வந்து யாரெல்லாம் அவர்களை பற்றி கேட்கின்றார்களோ அவர்களும் ஆனந்த கடலில் மூழ்குவார்கள் அப்படிங்கிறது கிருஷ்ணருடைய லீலைகளை கேட்கும் பொழுது உண்டாகும். பகவான் இந்த பதத்தில் 6.24 என்ன சொல்கின்றார் அப்படின்னா, யோக பயிற்சி செய்யும் பொழுது உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்தோம் அப்படின்னாலும் வாழ்க்கையில் வந்து உறுதி வேணும், நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம செய்யவே முடியாது. அதுபோல் உறுதியும் இல்லாமல் எந்த விதமான காரியமும் செய்ய முடியாது. சில பிரபுபாத பொருளூர்கள் எழுதுகிறார், நம்ம வாழ்க்கையில் வந்து உறுதியும் நம்பிக்கையும் கண்டிப்பாக வேணும். நமக்கு வந்து உறுதி கண்டிப்பாக வந்து இருக்க வேணும் யோக பயிற்சியில். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து பலன்கள் கொஞ்சம் நாள் கழித்து கூட வரலாம், ஆனால் வந்து பலன்கள் கண்டிப்பாக நம்ம வந்து நல்ல முறையில் வந்து திடகார்த்தமாக யோக பயிற்சி செய்தோம் அப்படின்னா பலன்கள் கண்டிப்பாக வந்து வரலாம். இப்போ நம்மளே ஒரு வியாபாரம் செய்கிறோம், இதில் வந்து எனக்கு பலனே வரலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே கடையை மூட முடியுமா? கடையை மூட முடியாது. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா திடகார்த்தமாக உறுதியுடன் வந்து செய்து கொண்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு பலன் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதுபோல் கிருஷ்ணர் இந்த பதத்தில் சொல்கிறார், யாரெல்லாம் வந்து யோக பயிற்சி செய்கிறார்களோ அவர்கள் திடகார்த்தமாகவும் வந்து உறுதியாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி கிருஷ்ணர் வந்து சொல்கின்றார். பகவான் சில பிரபுபாதர் இந்த பொருளில் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு சரித்திரத்தை எழுதுகின்றார். ஒரு நாள் ஒரு ஒரு சின்ன பறவை இருந்துச்சு. அந்த பறவை என்ன பண்ணுச்சு, சமுத்திரத்து பக்கத்தில் போயிட்டு முட்டை போடும் பொழுது அந்த முட்டை வந்து சமுத்திரத்துக்குள்ளே போயிடுச்சு. அப்படி சமுத்திரத்துக்குள்ளே போனதும் இந்த குருவி வந்து கேட்குது அந்த சமுத்திர ராஜன்ட்ட, ராஜனே என்னுடைய முட்டை வந்து சமுத்திரத்துக்குள்ளே போயிடுச்சு, எனக்கு வந்து இந்த முட்டையை வந்து திரும்ப கொடு அப்படிங்கிறது. அப்போ சமுத்திரராஜன் இதே ஒரு சின்ன ஒரு குருவி, அந்த சின்ன குருவி பேசுகிறது சமுத்திரராஜன் என்னைக்குனா மதிப்பானா? கண்டிப்பாக வந்து மதிக்கவே இல்லை. அவனை வந்து மதிக்கவே இல்லை, அப்படியே வந்து எந்த விதமான எதுவுமே சொல்லலை. அப்போ அந்த குருவி சொல்லுது, சமுத்திரராஜனே நீ வந்து மரியாதையாக என்னுடைய முட்டையை கொடுத்து விடு, இல்லை அப்படின்னா உன்னுடைய சமுத்திரத்தை வத்த அடிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ பார்த்தா அப்படின்னா அந்த குருவி சின்னோண்டு இருக்குது, சமுத்திரமும் எவ்வளோ பெருசாக இருக்குது, அந்த சமுத்திரத்தை வந்து இதை அந்த குருவியால் வத்த அடிக்க முடியுமா? இருந்தாலும் இந்த குருவி வந்து தைரியமாக உறுதியோடு சொன்னிச்சு, நீ வந்து என்னுடைய முட்டையை கொடுத்து விடு, இல்லைனா உன்னுடைய சமுத்திரத்தை வத்த அடித்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சமுத்திரராஜன் வந்து ஒன்றும் பேச்சு மூச்சையும் காணும், உடனே என்ன பண்ணுச்சு, சமுத்திரத்துக்குள்ளே இறங்கி தண்ணியை கொண்டு வந்து அந்த குருவி எவ்வளோ குடிக்கும், கொஞ்சம் கொஞ்சம் தான் குடிக்கும், அந்த பயங்கர உறுதி. ஆனால் அந்த குருவி நினைக்கல, நான் வந்து இதெல்லாம் எப்படி சமுத்திரத்தை வத்தடிக்க முடியுமா அப்படின்லாம். அது என்ன பண்ணுச்சு, பயங்கர உறுதியோட அது என்ன பண்ணுச்சு, சமுத்திரத்துக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற தண்ணியை எடுத்து வந்து மேலே பிடிச்சான், எடுத்து வந்து பயங்கர உறுதியோட. அப்போ கருடர் பார்க்குறாரு மேலேருந்து, அடடே கருடர் இந்த குருவி எல்லாமே வந்து ஒரே இனம் தானே. இந்த கருடர் பார்க்குறாரு, அடடே இந்த சின்ன குருவி பாரு, இந்த சின்ன குருவி இவ்வளோ உறுதியோட வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கருடரே வந்து நேராக என்ன பண்ணுறாரு, அந்த குருவி இடத்துக்கு வரார். வந்துட்டு அந்த குருவியினுடைய உறுதியை பார்த்துட்டு சமுத்திரராஜன்ட்ட பேசுகிறார், இந்த முட்டையை கொடுத்து விடு அப்படின்ட்டு. உடனே சமுத்திரராஜன் என்ன பண்ணுறார், கருடனுக்கு மரியாதை கொடுத்து முட்டையை திருப்பி கொடுத்து விடுகிறார். அதுலேருந்து ஸ்ரீல பிரபுபாதர் என்ன உதாரணம் காமிக்கிறார் அப்படின்னா, நம்ம வந்து எப்போ வந்து வாழ்க்கையில் நம்ம வந்து பௌதிக செயல்களை செய்தாலும் சரி, ஆன்மீக செயல்களை செய்தாலும் சரி, உறுதியோடு இருக்க வேண்டும். நம்ம பௌதிக செயல்களை எந்த வேலை செய்தாலும் அது வந்து எந்த காரியமும் வந்து பலனும் இருக்க போகிறதில்ல, இருந்தாலும் செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம முக்கியமாக ஆன்மீக காரியங்களை யோகி அப்படின்னாலும் பக்தி அப்படின்னாலும் பயங்கர உறுதியோடையும் நம்பிக்கையோடையும் நம்ம வந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ஸ்ரீல பிரபுபாதர் வந்து சொல்கிறார். இந்த பதத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பக்தி செய்யும் பொழுதும் யோக முறையை செய்யும் பொழுதும் நம்ம வந்து பயங்கர உறுதியுடனும் திடகார்த்தமுடனும் நம்பிக்கையுடனும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிந்து கொள்கிறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.